நியாயாதிபதிகள் அத்தியாயம் 8. அப்பொழுது எப்பிராயீமின் மனிதர்கள் அவனை நோக்கி, நீ மீதியானியர்கள்மேல் யுத்தம் செய்யப்போகிறபோது எங்களை அழைக்கவில்லையே, இப்படி நீ எங்களுக்குச் செய்தது என்ன என்று அவனோடு கடுமையாக வாக்குவாதம் செய்தார்கள். அதற்கு அவன், நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம், அபியேஸ்ரியர்களின் திராட்சைப்பழத்தின் முழு அறுவடையை விட எப்பிராயீமியர்களின் மீதியான அறுவடை அதிகமல்லவா? தேவன் உங்கள் கையிலே மீதியானியர்களின் அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் ஒப்புக்கொடுத்தாரே, நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றான். இந்த வார்த்தையை அவன் சொன்னபோது அவன் மேலிருந்த அவர்களுடைய கோபம் நீங்கினது. கிதியோன் யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடிருந்த 300 பேரும் அதை கடந்து போய் களைப்பாக இருந்தும் எதிரியை பின்தொடர்ந்தார்கள். அவன் சுக்கோத்தின் மனிதர்களை நோக்கி, என்னோடு இருக்கிற மக்களுக்கு சில அப்பங்களைக் கொடுங்கள், அவர்கள் களைப்பாக இருக்கிறார்கள், நான் மீதியானியர்களின் ராஜாக்களாகிய சேபாவையும் சல்முனாவையும் பின்தொடர்கிறேன் என்றான். அதற்கு சுக்கோத்தின் பிரபுக்கள், உன் இராணுவத்திற்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு சேபா சல்முனா என்பவர்களின் கை உன்னுடைய கைவசம் வந்ததோ என்றார்கள். அப்பொழுது கிதியோன் அவர்களை நோக்கி, யெகோவா சேபாவையும் சல்முனாவையும் என்னுடைய கையில் ஒப்புக்கொடுக்கும்போது உங்கள் சரீரத்தை வனாந்திரத்தின் நெருஞ்சி முட்களால் கிழித்து விடுவேன் என்று சொல்லி அவ்விடம் விட்டு பெனுவேலுக்குப் போய் அந்த ஊர்க்காரர்களிடத்தில் அந்தபடியே கேட்டான். சுக்கோத்தின் மனிதர்கள் பதில் சொன்னபடியே பெனுவேலின் மனிதர்களும் அவனுக்கு சொன்னார்கள். அப்பொழுது அவன் பெனுவேலின் மனிதர்களைப் பார்த்து, நான் சமாதானத்தோடு திரும்பி வரும்போது இந்த கோபுரத்தை இடித்துப் போடுவேன் என்றான். சேபாவும் சல்முனாவும் அவர்களோடு அவர்களுடைய படைகளும் ஏறக்குறைய 15,000 பேர் கர்கோரில் இருந்தார்கள். பட்டயம் உருவத்தக்கவர்கள் 120,000 பேர் விழுந்தபடியால் கிழக்கு பகுதி மக்கள் எல்லா இராணுவத்திலும் இவர்கள் மட்டும் மீதியாக இருந்தார்கள். கிதியோன் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்கள் வழியாக நோபாகுக்கும் யொகிபேயாவுக்கும் கிழக்கில் போய் அந்த இராணுவம் பயமில்லை என்று இருந்தபோது அதை முறியடித்தான். சேபாவும் சல்முனாவும் ஓடிப்போனார்கள். அவனோ அவர்களைத் தொடர்ந்து சேபா சல்முனா என்னும் மீதியானியர்களின் 2 ராஜாக்களையும் பிடித்து இராணுவம் முழுவதையும் கலங்கடித்தான். யோவாசின் மகனான கிதியோன் யுத்தம் செய்து சூரியன் உதிக்கும் முன்னே திரும்பி வந்தபோது சுக்கோத்தின் மனிதர்களில் ஒரு வாலிபனை பிடித்து அவனிடத்தில் விசாரித்தான். அவன் சுக்கோத்தின் பிரபுக்களும் அதின் மூப்பர்களுமாகிய 77 மனிதர்களின் பேரை அவனுக்கு எழுதி கொடுத்தான். அவன் சுக்கோத்து ஊர்க்காரர்களிடத்தில் வந்து, இதோ களைத்திருக்கிற உன் மனிதர்களுக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு சேபா சல்முனா என்பவர்களின் கை உன்னுடைய கைவசம் வந்ததோ என்று நீங்கள் என்னை நிந்தித்து சொன்ன சேபாவும் சல்முனாவும் இங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி பட்டணத்தின் மூப்பரை பிடித்து வனாந்திரத்தின் நெருஞ்சில் முட்களை கொண்டு வந்து அவைகளால் சுக்கோத்தின் மனிதர்களுக்கு புத்தி வரச் செய்து பெனுவேலின் கோபுரத்தை இடித்து அந்த ஊர் மனிதர்களையும் கொன்று போட்டான். பின்பு அவன் சேபாவையும் சல்முனாவையும் நோக்கி, நீங்கள் தாபோரிலே கொன்று போட்ட அந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் எப்படிப்பட்டவரோ அவர்களும் அப்படிப்பட்டவர்களே, ஒவ்வொருவனும் பார்வைக்கு ராஜகுமாரனைப் போல் இருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன், அவர்கள் என்னுடைய சகோதரர்களும் என்னுடைய தாயின் பிள்ளைகளுமாக இருந்தார்கள், அவர்களை உயிரோடே வைத்திருந்தீர்களானால் உங்களை கொல்லாதிருப்பேன் என்று யெகோவாவின் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய மூத்த மகனான எத்தேரை நோக்கி, நீ எழுந்து இவர்களை வெட்டிப்போடு என்றான். அந்த வாலிபன் தான் இளைஞனானபடியால் பயந்து தன்னுடைய பட்டயத்தை உருவாமல் இருந்தான். அப்பொழுது சேபாவும் சல்முனாவும், நீரே எழுந்து எங்களை கொல்லும், மனிதன் எப்படியோ அப்படியே அவன் பெலனும் இருக்கும் என்றார்கள். கிதியோன் எழுந்து சேபாவையும் சல்முனாவையும் கொன்று போட்டு அவர்கள் ஒட்டகங்களின் கழுத்துகளில் இருந்த பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட பிறை வடிவமான ஆபரணங்களை எடுத்துக்கொண்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனிதர்கள் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானியர்கள் கைக்கு தப்புவித்தபடியால் நீரும் உம்முடைய மகனும் உம்முடைய மகனின் மகனும் எங்களை ஆண்டுகொள்ளக் கடவீர்கள் என்றார்கள். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆளமாட்டேன், என்னுடைய மகனும் உங்களை ஆளமாட்டான், யெகோவாவே உங்களை ஆளுவாராக என்றான். பின்பு கிதியோன் அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் இஸ்மவேலர்களாக இருந்தபடியால் அவர்களிடத்தில் பொன் கடுக்கன்கள் இருந்தது. இஸ்ரவேலர்கள் சந்தோஷமாகக் கொடுப்போம் என்று சொல்லி ஒரு துணியை விரித்து அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை அதிலே போட்டார்கள். பிறைவடிவிலான ஆபரணங்களும் ஆரங்களும் மீதியானியர்களின் ராஜாக்கள் போர்த்துக்கொண்டிருந்த விலையுயர்ந்த ஊதா நிற ஆடைகளும் அவர்களுடைய ஒட்டகங்களின் கழுத்துகளிலிருந்த சங்கிலிகளும் அல்லாமல் அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கன்களின் நிறை 1700 பொன்சேக்கலின் நிறையாக இருந்தது. அதினால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன்னுடைய ஊரான ஓப்ராவிலே வைத்தான். இஸ்ரவேலர்கள் எல்லோரும் அதை தொழுது கொண்டதால் விபச்சாரம் செய்தவர்கள் ஆனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியானது. இப்படியாக மீதியானியர்கள் திரும்ப தலை தூக்காதபடி இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருடங்கள் அமைதியாக இருந்தது. யோவாசின் மகனான யெருபாகால் கிதியோனின் மற்றொரு பெயர். போய் தன்னுடைய வீட்டிலே வாழ்ந்து வந்தான். கிதியோனுக்கு அநேகம் மனைவிகள் இருந்தார்கள். அவனுடைய கர்ப்பப்பிறப்பான மகன்கள் 70 பேர். சீகேமிலிருந்து அவனுடைய மறுமனையாட்டியும் அவனுக்கு ஒரு மகனை பெற்றாள். அவனுக்கு அபிமலேக்கு என்று பெயரிட்டான். பின்பு யோசுவாவின் மகனான கிதியோன் நல்ல முதிர்வயதிலே இறந்து ஓப்ராவிலே தன்னுடைய தகப்பனான யோவாஸ் என்னும் அபியேஸ்ரியனுடைய கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டான். கிதியோன் இறந்த பின்பு இஸ்ரவேல் மக்கள் திரும்பவும் பாகால்களை தொழுது கொண்டதால் விபச்சாரம் செய்தவர்களாகி பாகால் பேரித்தை தங்களுக்கு தேவனாக வைத்து கொண்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் தங்களை சுற்றிலும் இருந்த தங்கள் எல்லா எதிரிகளின் கைகளிலிருந்தும் தங்களை இரட்சித்த தங்கள் தேவனாகிய யெகோவாவை நினைக்காமலும் கிதியோன் என்னும் யெருபாகால் இஸ்ரவேலுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு தகுந்த தயவை அவன் வீட்டாருக்கு பாராட்டாமலும் போனார்கள்.